الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله، او كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியாவுங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தற்காலிகமான ஒரு உலகத்துடைய வாழ்க்கையை நமக்கு வழங்கி நிரந்தரமான முடிவில்லாத ஆஹராவுடைய மறுமையுடைய வாழ்க்கையை தயார் செய்வதற்காக இந்த உலகத்துக்கு நம்மை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இன்று உலகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகள் எல்லாம் நம்முடைய நோக்கத்தில் ஏற்பட்ட தவறினால் ஏற்படுகின்றன. நமது நோக்கமும் குறிக்கோளும் இலக்கும் எப்பொழுது துனியாவோடு மாத்திரம் சம்பந்தப்படுமோ அந்த நேரத்திலே, கண்ணியமானவர்களே, நாம் நினைக்கின்ற நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்காது. எப்பொழுது நம்முடைய குறிக்கோள், நம்முடைய என்ன, நம்முடைய நோக்கம் மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கையில், மௌத்தில் இருந்து ஆரம்பித்து சுவர்க்கம் போகும் வரைக்கும் உள்ள வாழ்க்கை, அந்த குறிக்கோள் நம்மிடத்தில் இருக்கும் என்றிருந்தால், நம்முடைய பிரச்சனைகள், சிரமங்கள், சோதனைகள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் சிறிதாக முடிந்துவிடும். கண்ணியமானவர்களே, நமது முன்னோர்களுடைய, சஹாபாக்களுடைய, சாபியாங்களுடைய வாழ்க்கையுடைய சாராம்சத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், அவர்கள் ஒவ்வொன்றிலும் மௌத்துக்கு பின்னால் இது எனக்கு என்ன செய்யும் என்று யோசித்தார்கள். இந்த உலகத்துடைய குறுகிய காலத்தையும், குறுகிய காலத்துடைய இன்பத்தையும் அவர்கள் உள்ளத்திலே கொள்ளாமல், ஒவ்வொன்றிலும் நிரந்தரமான கண்ணியத்தையும், நிரந்தரமான நிம்மதியையும், நிரந்தரமான வெற்றியையும் அவர்கள் தேடினார்கள். நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய குடும்பத்தார்களாக இருக்கலாம், அவர்களுடைய தோழர்களாக இருக்கலாம். எல்லோருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் சகல துறையில் உள்ளவர்களும் அந்த துறையில் மௌத்துக்கு பின்னால் பயனளிக்கின்ற விடயங்களை சம்பாதித்துக் கொண்டார்கள். மௌத்துக்கு பின்னால் எனக்கு எது பயனளிக்கும் என்பதை பற்றித்தான் அவருடைய முழு சிந்தனையும் இருந்தது. நபியவர்கள் ஏதாவது உனக்கு வேண்டுமா உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்டால் கூட அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற அந்த விடயம் மௌத்துக்கு பின்னால் இருக்கின்ற விடயமாக இருந்தது. ஒரு சஹாபி நபியவர்களுக்கு ஒரு பணிவிடை செய்தார்கள், ஏதோ ஒரு சிறிய ஒரு ஊழியம் செய்தார்கள். அப்பொழுது நபியவர்கள் கண்ணியமானவர்களே அந்த சஹாபியிடம் சொன்னார்கள், அந்த தோழரிடம், நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தருவேன், நீங்கள் வேண்டியதை கேளுங்கள். கண்ணியமானவர்களே, நமக்கு ஒரு பெரியவர், ஒரு கண்ணியமானவர், ஒரு முக்கியமானவர், ஒரு முக்கியமான ஒரு புள்ளி, ஒரு பணக்காரர், ஒரு அரசியல்வாதி, உனக்கு வேண்டியதை தருகிறேன் கேள் என்றால் நாம் ஏற்கனவே லிஸ்ட் போட்டு வைத்திருப்போம், யாராவது எனக்கு உதவி செய்ய வந்தால் இதை கேட்பேன் என்று. கண்ணியமானவர்களே, எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தருவேன் என்று சொன்ன அந்த நபர் எதை கேட்டார்? அவருடைய பின்னணி பெரிய செல்வந்த வசதி வாய்ப்புள்ள பின்னணி அல்ல, அவர் உலகத்துடைய அமைப்பிலே சாதாரண மனிதர். அவர் கேட்ட அந்த பரிசு, அவர் கேட்ட அந்த ஊழியத்துக்குரிய கூலி, கண்ணியமானவர்களே, முராபக்கத்தில் ஜென்ன அரசுதான், நான் உங்களிடம் கேட்பது உங்களுடைய சகவாசத்திலே சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும், சுவர்க்கம் வேண்டும். கண்ணியமான அப்பொழுது நபி எழுதினார்கள், நீங்கள் எனக்கு சுவர்க்கத்திலே என்னோடு இருக்க நான் அதை நான் அல்லாவிடம் சிபார் செய்ய தயார், நீங்கள் அதிகமாக தொழுது சுஜூதை அதிகமாக செய்து நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள், என்னோடு சுவர்க்கத்தில் இருக்கலாம். கனிமன் ஒரு பணிவிடை செய்து அதற்கான கூலியையும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் சுவர்க்கமாக. அதனால்தான் கண்ணியமானவர்களே, முன்னோர்களை போன்று ஈமான் கொள்ளுமாறும் அமல் செய்யுமாறும் அல்லாஹ் நமக்கு உதாரணமாக அவருடைய வாழ்க்கையை சொல்கிறான். ஒவ்வொருடைய நிகழ்வு இப்படித்தான், எந்த நிலைமையில் உலக வாழ்க்கை இருக்கலாம், அவர்களுடைய நோக்கம் நான் மறுமையில் நிம்மதியாக இருக்க வேண்டும், அதுதான் வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கைக்கு அல்லாவே சொல்கின்ற வார்த்தை ஏமாற்று வாழ்க்கை, தற்காலிக வாழ்க்கை, அது ஒரு மாயை, அது கொஞ்ச சொற்பமான இன்பம். இன்ன தாரல் ஆகிரா லஹியல் ஹயவான், மறுமையுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமான உண்மையான வாழ்க்கை. அதனால்தான் சூரத்துல் ஃபஜ்ரிலே இறுதி பகுதியிலே வருகின்ற ஆயத், கண்ணியமானவர்களே, அன்றைய தினத்திலே நரகம் கொண்டு வரப்படும், நரகம் மக்களுக்கு முன்னால் காட்சி அளிக்கும். யௌமைதி யதஸக்கருல் இன்ஸானு வஅன்னா லஹு ஸிக்ரா, அல்லாஹ் சொல்கின்ற விடயத்தை பாருங்கள், நரகத்தை கண்டவுடன் மனிதனுக்கு ஞானம் பிறக்கும், புத்துணர்ச்சி பெறுவான். இப்பொழுது இவ்வளவு காலமும் உலகத்திலே வீணாக்கி விட்டேனே, உண்மையிலே குர்ஆனிலே ஹதீஸிலே நபியவர்களுடைய வாழ்க்கையிலே சொல்லப்பட்ட விடயங்கள், என்ன புத்திமதிகளிலே சொல்லப்பட்ட விடயங்கள் உண்மைதானே, நரகம் என்னொன்று இருக்கிறதானே என்ற புத்துணர்ச்சி பெறுவார். ஆனால் அந்த நிலைமையில் அவருக்கு வருகின்ற அந்த புத்துணர்ச்சி எந்த பயனும் அளிக்காது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, யௌம யகூல் இன்சான் யா லைதனி கத்தம்து லி ஹயாதி, அந்த மனிதர் சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள், கண்ணியமான மனிதர் சொல்கின்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். யோம் எந்தொருள் மருவமா கத்தமத்தி அதான் இன்னமர் சூறாவில் எல்லாம் சொல்கிறான். இங்கு அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் சொல்வானாம் மௌத்துக்கு பின்னால் மறுமையில் நடக்கின்ற நிகழ்வு, நான் என்னுடைய வாழ்க்கைக்காக தயாரிக்க இருந்தது, என்னுடைய வாழ்க்கைக்காக உலகத்திலே முற்கூட்டி அனுப்ப இருந்தது, அமல்களை ஏற்கனவே செய்ய இருந்தது என்று உண்மையிலே நம்முடைய வாயால், வாழ்க்கை என்றாலே மறுமைதான் வாழ்க்கை என்று நம்முடைய வாயால் நாம் மனிதர்களாகிய நாம் உச்சரிக்க இருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இன்று யார் எந்த பிரச்சனையில் எந்த சிக்கலில் எந்த சிரமத்தில் அகப்பட்டாலும் நம்முடைய நோக்கத்தில் உள்ள கோளாறு. துனியாவை நோக்கமாக கொண்டோம், உலகத்துறை நோக்கமாக கொண்டதுதான் கண்ணியமான மறுமையுடைய விடயங்கள் நமக்கு சாதாரணமாக விளங்குகின்றன. ஈமான் அது சாதாரணமாக விளங்குகிறது, நம்முடைய இபாதத் அது நமக்கு தூசிக்கும் கணக்கில்லாமல் இருக்கிறது, பரதான வணக்கங்கள் நமக்கு சர்வசாதாரணமாக நாம் விடுகிறோம். கண்ணியமானவர்களே, தொழுகையை சர்வசாதாரணமாக பாழாக்குகிறோம். ஒரு ஜும்மாவுடைய அமலை கூட பரிபூர்ணமாக நேரம் கொடுத்து நம்ம செய்ய முடியாமல் இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் விளங்கவில்லை, மறுமையை மறந்துவிட்டோம். கண்ணியமான ஒவ்வொரு நிலைமையிலும் நபியவர்கள் மறுமையை ஞாபகப்படுத்தினார்கள். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் வாழ்க்கை என்பதை நபியவர்கள் வாழ்ந்து அதை அனுபவ ரீதியாக காட்டினார்கள். நபியவருடைய வீடு கண்ணியமான நம்முடைய வீட்டையும் நபியுடைய வீட்டையும் வைத்து பார்த்தால் நம்முடைய வீட்டினுடைய குளியல் அறை பாத்ரூம் கூட நபியவர்களுடைய வீட்டை விட பன்மடங்கு பெரியது. நம்முடைய சமையல் அறை கூட நபியுடைய வீட்டை விட பெரியது. ஏன், நாம் பாவிக்கின்ற வாகனம் கூட நபியுடைய வீட்டை விட பெரியது. நம்முடைய வாகனத்தை விட சிறிய வீட்டில் வாழ்ந்தார்கள். கண்ணியமானவர்களே, எப்படி சிறிய வீடு! ஒருவர் தொழுதால், இன்னும் ஒருவர் உறங்கினால், உறங்குகின்ற நபர் காலை மடிக்க வேண்டும், தொழுகின்ற நபர் சுஜூது செய்வதற்கு. நபியர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் இரவிலே. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது, இரா வணக்கம் பெறுகின்ற பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்ல முடியாத காலங்களிலே உறங்கிக் கொண்டிருப்பார்கள். தொழுகின்ற பொழுது கண்ணியமானவர்களே, நபியவர்கள் சுஜூது செய்ய வேண்டும் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு காலை மடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் சுஜூது செய்வதற்கு கூட இடம் கிடைக்கும். இன்று நாம் மாடா மாளிகை கட்டுகிறோம். எத்தனை வீட்டிலே பிரேயர் ரூம் என்று முசல்லாவை தொழும் அறை என்று கட்டியிருக்கிறோம். லிவிங் ரூம் கட்டுகிறோம், டைனிங் ரூம் கட்டுகிறோம். விசிட்டர்ஸுக்கென்று, அவர்கள் வந்தால் பாவிப்பதற்கென்று அவர்களுக்கு ரூம்களையும் பாத்ரூம்களையும் கட்டி வைத்திருக்கிறோம். க்ளோஸ் ஆன ரிலேஷன் வந்தால் அவர்களுக்கென்று ஒதுக்கி இருக்கிறோம். கண்ணியமான எத்தனை பேருடைய வீட்டிலே தொழுகை அறை என்று ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கோடான கோடி செலவழித்து கட்டுகின்ற அந்த வீட்டில் அல்லாவை வணங்குவதற்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்படாத ஒரு வீடாகத்தான் நம்முடைய வீடு அமைந்திருக்கிறது. ஆனால் நபியுடைய வீடு ஒருவர் தொழுதால் சுஜூது செய்வதற்கு மற்ற நபர் காலை மடிக்க வேண்டும். அப்படி சிறிய வீட்டிலும் தொழுகைக்கு இடம் ஒதுக்கினார்கள். கண்ணியமான எங்கிருக்கிறோம்? இப்படி இந்த நிலைமையில் நம்முடைய வாழ்க்கை முடிந்தால் நம்முடைய மௌத்து எப்படி அமையும்? என்னுடைய வாழ்க்கை போன்றுதான் மௌத்து அமையும். மௌத்து போன்றுதான் மஹ்ஷரில் எழுப்பப்படுவோம். அதே போன்று மஹ்ஷரில் எழுப்பப்படுகின்ற அந்த நிலைமையை முடிவு வைத்துத்தான் கேள்வி கணக்கும் சொராத் என்ற அந்த பாலத்தை கடக்கின்ற நிலைமைகளும் ஏற்படும். கண்ணியமானவர்களே, காலம் அது காலம் நிர்ணயிக்கப்பட்டபடி கழிந்து கொண்டிருக்கும். நாம் சிந்திக்க வேண்டும், எனக்கு இப்பொழுது எத்தனை வயது, நான் பிறந்த எத்தனை வருடம், நான் எவ்வளவு காலம் வாழ இருப்பேன் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த காலத்திலே நான் செய்த அமல்களை நிறுத்தி பார்த்தால், நான் பேசிய பேச்சுக்களை நிறுத்தி பார்த்தால், நான் செய்த கொடுக்கல் வாங்கலை நிறுத்தி பார்த்தால், அளந்து பார்த்தால் கண்ணியமான எத்தனை மறுமைக்குரியதாக இருக்கிறது, எத்தனை துனியாவில் மாத்திரம் பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். நபி அவர்களுடைய வீட்டை சொன்னேன், நபியுடைய படுக்கை, கண்ணியமான நம்முடைய படுக்கை எவ்வளவு பெருமதியானது, எவ்வளவு மிருதுவானது, எவ்வளவு ஆடம்பரமானது. சிலருடைய படுக்கைகள் அந்த ஆடம்பரமான மிருதுவான விலை உயர்ந்த பெருமதியான படுக்கையில் படுக்கின்ற உறங்குகின்ற நாம் அல்லாஹ்வை மறந்து நன்றி உணர்வில்லாமல் கண்ணியமானவர்களை உறங்குகிறோம். நபியுடைய படுக்கை, நபியுடைய படுக்கை வந்திருக்கிறது, வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஒருமுறை நபியவர்களை சந்திக்க உமரலினர் வருகிறார்கள். உமரலினர் வந்த பொழுது நபியவர்கள் படுக்கையிலிருந்து எழுந்து உட்காருகிறார்கள். உட்கார்ந்த நபியுடைய உடம்பில் கண்ணியமானவர்களே அந்த படுக்கையுடைய அடையாளம் பட்டிருக்கிறது, ஈச்ச ஓலையால் செய்யப்பட்ட படுக்கை. நபிக்கு முடியும் பெருமதியான பஞ்சு, பெருமதியான மரப்பலகை, பெருமதியான கண்ணியமான தங்கம் வேண்டுமானாலும் நபியவர்கள் தங்க கட்டில் செய்யலாம். அல்லாஹ் கேட்டான், உங்களுக்கு முழு மலைகளையும் தங்கமாக்கி தரவா? உஹது மலை ஒரு ரிவாயத்திலே இன்னொரு ரிவாயத்திலே முழு மலைகளையும் தங்கமாக்கி தரவா, மாத்திரமல்ல அந்த தங்க மலைகள் உங்களோடு நீங்கள் செல்கின்ற இடங்களுக்கெல்லாம் வரும், நீங்கள் நடமாடுகின்ற இடத்துக்கெல்லாம் அந்த தங்க மலைகள் வரும்படி செய்யவா என்று அல்லாஹ் கேட்ட பொழுது, கண்ணியமானவர்களை, நபியவர்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை ஒரு நாள் பசி பொறுமை, மறுநாள் நீ தந்த உணவை சாப்பிட்டு உனக்கு சுக்குர் நன்றி, சபர் ஒரு நாள் பொறுமையோடும் மறுநாள் நன்றி உணர்வோடும் வாழ்கின்ற சாதாரண வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று நபியவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். கண்ணியமானவர்களை, அந்த படுக்கையுடைய அச்சு அடையாளங்கள் பட்ட அந்த உடம்பை பார்த்து, மேனியை பார்த்து உமரலிலானவர் அழுதார்கள். நபியுடைய படுக்கை யார் சூழல்லா, இப்படி சாதாரண படுக்கை, இதில் உறங்க வேண்டுமா நீங்கள், அதனுடைய அடையாளங்கள் கூட உடம்பிலே பதிந்திருக்கின்றன. பாருங்கள் ரோமர்களை, பாருங்கள் பாரசீகர்களை, எப்படி ஆடம்பரமான வாழ்க்கை, எப்படி வசதியான வாழ்க்கை என்று உமரலிலானவர் சொன்ன பொழுது, கண்ணியமானவர்கள், நபி அவர்கள் சொன்ன வார்த்தை, மாலி வலி துனியா, எனக்கும் இந்த துனியாவுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கும் இந்த துனியாவுக்கும் என்ன தொடர்பு, எனக்கு துனியாவுடைய ஆடம்பரம் அது ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இந்த உலகத்திலே ஆடம்பரம், இந்த உலகத்திலே சொகுசு, இந்த உலகத்திலே வசதி, ஆனால் அதைவிட பன்மடங்கு சிறந்த வசதியான சொகுசான இன்பமான மனதிற்கு பிடித்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு மறுமையில் தருவான் என்று உமரலிலான அவர்களையும் மறுமையின் பக்கம் சிந்தனையை திருப்பினார்கள். இப்படி பயிற்றுவிக்கப்பட்ட கண்ணியமான பேசுகின்ற விடயம் என்ன, உலகத்தில் எந்த நிலைமையிலும் வாழ்ந்து செல்லலாம், நான் அல்லாஹ்வுடன் எப்படி இருக்கிறேன் சிந்திப்போம். அல்லாஹ்வுடைய தொடர்புக்கு பணம் அவசியம் இல்லை, பட்டம் அவசியம் இல்லை, செல்வாக்கு அவசியம் இல்லை. பணத்தோடும் பட்டத்தோடும் பதவியோடும் செல்வாக்கோடும் அல்லாஹ்வை அடையலாம், அது இல்லாமலும் அடையலாம். உமரலிலானவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி போன்ற கலீஃபாக்கள், எப்படிப்பட்ட செல்வாக்குள்ள மனிதர், எப்படிப்பட்ட தைரியம் உள்ள மனிதர். நபியவர்களிடத்திலே படித்த பாடம் கண்ணியமானவர்களே, கலீஃபாவாக இருந்த பொழுது தங்கம் குவியல் குவியலாக வரும், மாணிக்கம் குவியல் குவியலாக வரும், மரகதங்கள் குவியல் குவியலாக வரும், நினைத்தால் அணியலாம், கிரீடம் அணியலாம், தங்கம் அனுமதி இல்லாவிட்டாலும் மாணிக்க மரகதங்களை அணியலாம். கண்ணியமானவர்களே, உமர் அலியல்லாவினருடைய கலீஃபாவுடைய காலத்தில் வெற்றிகள் குவிந்த காலம், பல நாடுகள் இஸ்லாமிய மயப்பட்ட காலம், அந்த சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை வாழ முடியுமாக இருந்தும் நபியிடத்திலே படித்த பாடம் அது மாற்று மதத்தவர்களுக்கு, அல்லாஹ்வுடைய விரோதிகளுக்கு மறுமையில் கிடைக்கின்ற வாழ்க்கை நமக்கு இங்கு சாதாரண வாழ்க்கை தான் என்று ஹொத்துபா செய்கின்ற பொழுது அவர்கள் அணிந்திருந்த ஆடை, கண்ணியமானவர்களே, அவர்கள் அணிந்திருந்த ஆடை ஒரு கருத்தில் பார்த்த ஞாபகம், அவர்களுடைய ஆடையில் கிழிந்த இடங்களிலே ஒட்டு போடப்பட்டிருந்தது 17 இடங்களிலே ஒட்டு போட்ட ஆடையோடு மிம்பரிலே நின்று ஹுத்பா ஓதினார்கள் உமரலிலானவர் என்றால், துனியா எனக்கு இவ்வளவு போதும், அவுரத்தை மறைப்பதற்கு ஆடை போதும். இன்னும் ஒரு சம்பவம் வந்திருக்கிறது, ஒரு ஜிப்பா வாங்கினார்களா, ஒரு ஜிப்பா வாங்கி அவருடைய கை விரலை தாண்டி நீளமாக இருக்கிறது, கை கொஞ்சம் நீளம் கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது மகனிடம் சொன்னார்கள், இதை வெட்டிவிடு, வெட்டிவிடு. மகன் கத்தரிக்கோலை எடுத்து வாப்பாவுடைய கை, ஜிப்பாவுடைய கையை அளவு பார்த்து வெட்டுகிறார்கள். வெட்டிய பிறகு அந்த வெட்டிய இடத்திலே நூல் இழுபட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது. மகன் சொன்னாராம், பாப்பா இந்த நூலை வெட்டி அழகாக உங்களுக்கு ஜிப்பாவை நான் தைத்து தருகிறேனே, கொஞ்சம் அழகாக இருக்குமே என்று சொன்ன நேரத்திலே கண்ணியமானவர்களே, அந்த நூலை கூட இழுபட்ட நிலைமையில் அந்த ஜிப்பாவை போட்டார்களாம். அந்த நூலை வெட்டி அதை கூட அழகாக தைத்து அந்த அழக ஆடம்பரத்தை கூட விரும்பாத உமரலிலானவர்கள், கண்ணியமானவர்களே, வாழ முடியும், சொகுசாக வாழ முடியுமாக இருந்தும் சாதாரண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். என்னுடைய நோக்கம் ஆகிறா, நான் புத்திசாலியாக வாழ விரும்புகிறேன்,
மறுமையிலே நிம்மதியாக வாழ விரும்புகிறேன் என்றை தேர்ந்தெடுத்தார்கள். மகனுடைய வீட்டுக்கு சாப்பிட வந்தார்கள். மகன் அப்துல்லா சாப்பாடு போட்டார் தந்தை உமருக்கு. பாருங்கள், ஒவ்வொன்றையும் சிம்பிளாக எடுத்துக் கொண்டார்கள். ஏன், புத்தியை பயன்படுத்தினார்கள். இங்கு அனுபவிக்கின்ற இடம் அல்ல, இங்கு வாழ்கின்ற இடம் அல்ல, வாழ்க்கையை தயாரிக்கின்ற இடம். இங்கு கொஞ்சம் கஷ்டம் வரலாம், சிரமம் வரலாம், பொறுத்துக் கொள்வோம். அல்லாஹ் மறுமையில நினைத்ததை நினைத்தபடி நினைத்த இடத்தில் தருவான். உலகத்திலே எந்த எந்த விடயமா இருந்தாலும், ஒரு ரூபாயுடைய தொகை வாங்குவதாக இருந்தாலும் நாம் போக வேண்டும், 10 ரூபாயுடைய பொருள் வாங்குவதாக இருந்தாலும் நாம் போக வேண்டும். மறுமையிலே சொர்க்கத்திலே நாம் நினைத்தது நம்முடைய இடத்துக்கு வரும். தேன் ஆறு ஓடும் ஆற்றோரத்துக்கு நாம் விரும்பினால் போகலாம். தேன் தேவை என்றால் சைக்கிளை போதும், அந்த தேன் ஆறிலிருந்து தேன் வரும், பால் ஆறிலிருந்து பால் வரும், மது ஆறிலிருந்து மது வரும், நீர் ஆறிலிருந்து நீர் வரும், பழம் இருக்கும். இந்த பழம் தேவை என்றால் கையறியில் வரும், இந்த பறவை தேவை என்றால் பறக்கின்ற பறவை எனக்கு எந்த முறையில் தேவை என்றால் அது கைவசம் வரும். இந்த வாழ்க்கையை தயாரிப்பதற்குத்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். சாப்பாட்டுக்கு போனார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகனுடைய வீட்டில். மகன் 2 கறிகளை சமைத்து வைத்திருக்கிறார். 2 கறிகள் கண்ணியமானவர்களே, 10 கறியை சாப்பிட முடியும். ஹலீஃபா, ஜனாதிபதி, 2/3, மூன்றில் உலகத்தில் 1/3 பங்கை ஆட்சி செய்த மிக பலம் வாய்ந்த ஹலீஃபா, அவருடைய வாழ்க்கையை சொல்கிறேன். முடிவாக இருந்தும் சிம்பிள் லைஃப், ஏன் மறுமையில் லக்ஸரி லைஃப் இருக்கிறது. சாப்பிடாமல் கோபத்தோடு இறந்து விட்டார்கள். மகனுக்கு கவலை, தந்தை நமது வீட்டுக்கு வந்து தாய் தந்தை சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்கும், என்ன வாப்பா என்ன தவறு செய்தேன், என்ன தவறு செய்தேன். இல்லை, ஜெய்தூன் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய ஆணம் ஜெய்தூன் தான், ஜெய்தூன் தான் ஆணம். பெரும்பாலும் சஹாபாக்கள் இன்னும் ஒன்றை கேட்பார்கள் என்றால் வினாக்கிரியை கேட்பார்கள். ஆணம் ஜெய்தூன் அல்லது வினாக்கிரி தான் அவர்களுடைய ஆணம். கண்ணியமானவர்களே, அதை கறியோடு இணைத்து சமைப்பது நமக்கு கொஞ்சம் அந்த காலத்தை ஞாபகமூட்டும். கண்ணியமானவர்களே, ஏன் கோபித்தேன் தெரியுமா? முன்னே காலம், நபியுடைய காலம் என்ன, 20, 30, 40, 50 வருடத்துக்கு பின்னர் உள்ளவர்கள் அல்ல கண்ணியமானவர்களே. 2.5 வருடம் அபுபக்கருடைய ஆட்சி, அதுக்கு பின் இவர்களுடைய ஆட்சி பொறுப்படுத்தி கூடி போனால் என்ன, ஒரு 10-12 வருடங்களுக்குள்ள காலம். அந்த காலத்திலே, நபியுடைய காலத்திலே 2 கறியோடு 2 ஆணத்தோடு அவர்கள் சாப்பிடவில்லை. நீ என்ன எனக்கு 2 ஆணம் ஆக்கி வைத்திருக்கிறாய், எனக்கு என்ன 2 கறிகள் வைத்திருக்கிறாய், ஆடம்பரம் அல்லவா இது. இன்று நம்முடைய வீடுகளில் கறி போதாவிட்டால் என்ன, இவர் இதைத்தான் ஆக்கினீர்கள். கல்யாண வீட்டுக்கு போனாலும் குறைதான், ஹத்தம் என்ற பெயரில் சாப்பிடுகிறோம். அங்கு போனாலும் சாப்பாட்டை குறைதான், யாராவது விருந்து போட்டாலும் குறைதான், யாராவது பக்கத்து வீட்டுக்காரர் கறி அனுப்பினாலும் குறை. இருக்கின்ற சாப்பாட்டு இன்னும் இல்லையாண்டு தேடுவோம். உமரர்கள் இந்த சாப்பாடு 2 கறி வைத்து ஆடம்பரம். கண்ணியமான உலகத்தை இப்படித்தான் பார்த்தார்கள். உலக வாழ்க்கையிலே 2 கறிகள் சாப்பிடுவதை கூட ஆடம்பரமாக பார்த்தார்கள் என்றால் நாம் வீணாக்குகின்ற உணவு எங்கு போய் சேரும்? நாம் வீண் விரயம் செய்கின்ற அந்த செலவினங்களை பற்றி எல்லாம் விடுவானா? கண்ணியமான புத்தியை பயன்படுத்துபவர்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்வார்கள். எனவே உலக வாழ்க்கை தற்காலிகமானது. எல்லா நிலைமைகளிலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் அளந்து அதை, அதற்கு ஒரு பாரம் இருக்கிறது, நிறுத்தி பார்க்க வேண்டும். நமது மனதால், நமது ஆன்மாவால், நமது எண்ணத்தால் இது எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? ஒரு வார்த்தை பேச போகிறேன், இது எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? மறுமை இலக்காக உள்ளவர் ஒவ்வொன்றாக அழைப்பார், ஒவ்வொன்றாக நிற்பார். மயல் பிதுவின் கவுளின் இல்லாத செய்புநாத்தி, ஒரு வார்த்தை மொழிந்தால் அது ரகீப் அல்லது அபீப் அலைஹிமா சலாம். நம் மலக்குமார்கள் எழுதி கொள்கிறார்கள், நல்ல வார்த்தையா நல்ல நன்மை எழுதி கொள்கின்ற மலக்கு, தீய வாழ்க்கையா தீமை எழுகின்ற மலக்கு எழுதி கொள்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, முன்னோர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருந்தது. கவனமாக வாழ்ந்தார்கள், எந்த விதமான அல்லாஹ்வுக்கும் குறைபாடு தவறுகள் செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டார்கள். ஏதாவது தவறுகள் ஏற்படுகின்ற பொழுது நடுங்கினார்கள், ஏன் மறுமையிலே நான் அகப்படக்கூடாது, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் நான் சிரமப்படக்கூடாது. கபிரிலே நான் நிம்மதியாக வாழ வேண்டும், கபிரை சொர்க்க பூங்காவாக மாற்ற வேண்டும் என்ற சிந்தனையிலே முன்னோர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். நபி அவர்கள் கூட கண்ணியமானவர்களே, இடைக்கிடையே இரவு நேரங்களிலே யாரும் இல்லாத நேரங்களிலே ஆஹராவுடைய சிந்தனை வந்து, மறுமையுடைய சிந்தனை வந்து கபிரிஸ்தானுக்கு போய் விடுவார்கள். எத்தனை நிகழ்வு வந்திருக்கின்றன. ஒருமுறை மனைவி பார்க்கிறார்கள், நபியே காணவில்லை, தேடி போனால் கபிரிஸ்தானில் இருக்கிறார்கள். இன்னொரு சாபி பார்க்கிறார்கள், நபி அவர்கள் இரவு நேரத்தில் வெளியே செல்கிறார்கள், பின்னே என்ன நபி அவர்கள் ஏதாவது ஆபத்து வந்துவிடும், ஏதாவது விசயத்துக்கள் தீண்டிவிடும், உதவிக்கு போவோம் என்று பின்னால் போனால் கண்ணியமானவர்களை கபிரிஸ்தானுடைய வேலி கதவும் திறக்கப்பட்ட நிலம் அல்ல, வேலியால் புகுந்து கொண்டு சின்ன இடைவெளியால் நுழைந்து கொண்டு கபிரிஸ்தானிலே உட்கார்ந்து அல்லாவையும் மறுமையையும் மௌத்தையும் நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள் என்றால் எப்பொழுதும் கண்ணியமானவர்களே மௌத்தை பற்றிய சிந்தனை, மறுமையை பற்றிய சிந்தனை, எந்த நிலைமையிலும் எனக்கு மௌத்துக்கு பின்னால் என்ன நடக்கும். சஹாபாக்களுடைய நிலைமையை பார்க்கிறோம், சக்கராத்துடைய நிலைமையில் கேட்பார்கள், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன இந்த நிலைமை என்ன தேவைப்படுகிறது, நீங்கள் எதை எங்களிடத்தை கேட்கிறீர்கள், எதை முறையிடுகிறீர்கள், உங்களுக்கு என்ன சிரமம். சொல்வார்கள், அஷ்கூது நூபி, என்னுடைய பாவங்களை தான் நான் முறையிடுகிறேன், என்னுடைய பாவத்தை பற்றித்தான் எனக்கு பயம். கண்ணியமானவர்களே, இப்படி சஹாபாக்கள் முன்னோர்கள் எல்லாம் தன்னுடைய உண்மையான வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கையை முன் ஆயத்தமாக தயார் செய்தார்கள். அங்கு கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலை தயாரித்தார்கள். கண்ணியமான வாழ்க்கையை பற்றி கேட்கப்படும், எங்கு கழித்தீர்கள், வாழ்க்கை எங்கு கழிந்தது. கண்ணியமானவர்களே, நமக்கு என்ன சொல்ல முடியும், இங்கே ஒரு இடத்துக்கு சென்று வந்து வேறு இடத்துக்கு சென்றதாக சொல்லலாம், இங்கு மஸ்ஜிதுக்கு போனேன் என்று சொல்லிவிட்டு மைதானத்துக்கு போகலாம், இங்கு வகுப்புக்கு போனேன் என்று சொல்லிவிட்டு நண்பர்களோடு வேறெங்காவது செல்லலாம், வீட்டிலே வந்து தாய் தந்தையிடம் சொல்லலாம், ஆனால் இங்கு வேறு விதமாக வாழ்ந்துவிட்டு நம்முடைய வார்த்தை பொய்யான வார்த்தைகள் அங்கு உச்சரிக்க முடியாது. நம்முடைய உறுப்புகள் பேசும் கண்ணியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் பேசும், கை பேசும், கை செய்த செயல்களை யாழ்லா இவன் அடித்தான், இவனுக்கு இவன் ஏசினான், நாவ் பேசும், இவன் புறம் பேசினான், இவன் ஹராமான இந்த செயலுக்காக நடந்தான், இவன் இப்படிப்பட்ட ஹராமான ஏமாற்று வியாபாரத்தை செய்தான், இவன் கள்ள டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் சைன் வைத்தான், கை பேசும், இந்த கையால் இவனுடைய சொத்தை பறித்தான், இந்த கையை வைத்து இன்னாருக்கு இன்ன இன்ன அநியாயங்களை செய்தார், கை பேசும். நாவு மற்ற உறுப்புகள் பேசுகின்ற பொழுது நாவுக்கு போட்டு போடப்படும், நாக்கால் பேச முடியாது, நாக்கு நாக்கால் செய்த பாவங்களை உண்மையாக பேசும். கண்ணியமானவர்களே, எனவே இந்த மறுமையுடைய வாழ்க்கையை சிந்திக்க வேண்டிய கடமையில் நாம் இந்த காலத்தில் வாழ்கிறோம். இந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கை சென்றால் நம்முடைய எதிர்காலம் என்ன, நம்முடைய பரம்பரை இந்த நிலைமையை விட்டு சென்றால் நம்முடைய எதிர்கால பரம்பரை, நம்முடைய நிலைமை, என்னுடைய குடும்ப நிலைமை என்னவாகும் சிந்திப்போம். கண்ணியமான காலை எழுந்தது முதல் இரவு தூங்குகின்ற வரை ஒரு நாளுடைய வாழ்க்கையை சற்று அலசி ஆராய்ந்து யோசித்து பார்ப்போம், எந்த பகுதியில் அதிகமான நேரம் கழிகிறது, எந்த பகுதியில். காலை எழும்புகிறோம், எழுந்தவுடன் ஒரு முஸ்லிம் எழும்புகின்ற நேரம் என்ன நேரம், நாம் எழும்புகின்ற நேரம் என்ன நேரம், ஒரு முஸ்லிம் உறங்குகின்ற நேரம் பொருத்தமான நேரம் எது, நாம் உறங்குகின்ற நேரம் எது, ஒரு முஸ்லிம் எழுந்தவுடன் என்ன உச்சரிப்பார், நாம் என்ன உச்சரிக்கிறோம், ஒரு முஸ்லிம் எழுந்தவுடன் எதை தேடுவார், நாம் எதை தேடுகிறோம், சிந்திப்போம். ஒரு முஸ்லிம் அன்றைய நாளை கனிமனை துவாவோடும் திக்கரோடும் தொழுகையோடும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு தான் நாளை தொடங்குவார். இன்று நாம் எழுந்து எந்த செயலை கொண்டு எந்த அமலை கொண்டு நம்முடைய நாளை தொடங்குகிறோம், சிந்திப்போம். கண்ணியமானவர்களே, ஃபஜ்ர் தொழுதிருக்க மாட்டோம், என்ன வுது செய்திருக்க மாட்டோம், சிலருக்கு எழுந்தவுடன் ஏதாவது குடிக்க தேவைப்படும், சிலருக்கு எழுந்தவுடன் ஏதாவது பார்க்க தேவைப்படும், சிலருக்கு எழுந்தவுடன் பத்திரிகை தேவைப்படும். ஒரு நாளைக்கு கண்ணியமானவர்களே காலையிலே எத்தனை பத்திரிகை இருக்கிறதோ அத்தனை பத்திரிகைகளையும் வாசிக்கின்ற நாம் சிந்தித்தோமா, இந்த பத்திரிகையில் வாசிக்கப்பட்ட விடயத்தில் எதை கொண்டு என்னுடைய மறுமை தயாரிக்கப்படுகிறது, எத்தனை வார்த்தை, எத்தனை வசனம் சொர்க்கத்துக்குரியது, எத்தனை விடயம் நரகத்துக்குரியது, அல்லாஹ்வை மறந்தது. சிந்திப்போம், குரானை தொட்டு எத்தனை காலம், குரானை தொழாத பல நாட்கள் இருக்கின்றன, குரானை காணாத பல மாதங்கள் இருக்கின்றன, ஆனால் பத்திரிகையையும் சஞ்சிகையையும் பார்க்காத நாள் கிடையாது. எங்கு போகிறது வாழ்க்கை? தவறு என்று சொல்லவில்லை கண்ணியமானவர்களே, உலக விடயங்களை நிலைமைகளை அறிய வேண்டும், ஆனால் அது மறுமையில் எது பிரயோஜனம் அளிக்குமோ அதை விட நேரத்தை இங்கு குறைக்க வேண்டும், தீனுடைய விடயத்தில் நேரத்தை கூட்ட வேண்டும். வாழ்க்கையில் கண்ணியமானவர்களே எத்தனை குரான்களை ஓதி முடித்திருக்கிறோம் சிந்திப்போம். நோன்பு வந்தால் மட்டும்தான் சிலருக்கு குரான், நோன்பு வந்தாலும் சிலருக்கு குரான் கிடையாது. எங்கு போகிறது வாழ்க்கை? ஒரு மேதை முன்னே காலத்து ஒரு இமாம் சக்கராத்தில் இருக்கிறார், மகள் பக்கத்திலே அழுகிறார். ஏன்மா அழுகுறாய்? இல்லவாப்பா, நீங்க சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறீர்கள், கவலையாக இருக்கிறது. சக்கராத்தில் உள்ளவர்களுக்கு நாம் தான் ஆறுதல் சொல்லுவோம், நீங்கள் பயப்பட வேண்டாம், வல்ல மண்ணை பண்ணலாம், ரகம செய்வான், களிமா சொல்லிக் கொண்டிருங்கள் என்றெல்லாம் ஞாபகப்படுத்துவோம். அவருக்கு பக்கத்தில் நாம் தான் அவரை உற்சாகப்படுத்துவோம். சக்கராத்தில் இருக்கின்ற தந்தை மகளிடம் சொன்னார், கவலைப்படாதே மகளே, சஞ்சலப்படாதே. ஏன் தந்து நீங்கள் பிரிய போகிறீர்கள், கவலை இல்லாமல் இருக்க முடியுமா? தந்தை மகளை உற்சாகப்படுத்தினார், தைரியப்படுத்தினார். என்ன வார்த்தையை சொல்லி? நாம் என்ன சொல்வோம் பிள்ளைகள் அழும் பொழுது? உனக்குத்தானே கடை கட்டி இருக்கிறேன், உனக்குத்தானே வீடு கட்டி இருக்கிறேன், உனக்குத்தானே வங்கியிலே இவ்வளவு சேர்த்திருக்கிறேன், உனக்குத்தானே இப்படி வாகனம் வாங்கி வைத்திருக்கிறேன், உனக்குத்தானே கடை, உனக்குத்தானே வாகனம், உனக்குத்தானே வீடு, உனக்குத்தானே காணி, உனக்குத்தானே என்னுடைய சொத்தெல்லாம் என்று நாம் பேசுவோம். நம்முடைய சக்கராத்தில் நம்முடைய பேச்சு இப்படி அமையக்கூடாது. இந்த மேதையுடைய பேச்சு போன்று அமைய வேண்டும். அவர் சொன்னார், மகளே மகளே, இந்த வீட்டில், நம்முடைய இந்த வீட்டில் நான் எத்தனை தடவைகள் குரானை முழுமையாக ஓதி முடித்திருக்கேன் உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். மகள் சொன்னார், எண்ணிக்கை தெரியாது, அதிகமாக குரான் ஓதுவீர்கள், எண்ணிக்கை எனக்கு தெரியாது என்று மகள் சொன்ன பொழுது தந்தை சொன்னாராம், மகளே இந்த வீட்டில் மாத்திரம் நான் 4000 தடவைகள் முழு குரானை முடித்திருக்கிறேன். நம்மால் சொல்ல முடியும், மகளே இந்த வீட்டில் நான் வாசிக்காத பத்திரிகை கிடையாது, நான் வாசிக்காத சஞ்சிகை கிடையாது, நான் பார்க்காத காட்சி கிடையாது, நான் எழுதாத கணக்கு கிடையாது, நான் சேர்க்காத சொத்து கிடையாது. இது கண்ணியமானவர்களே, இது நமக்கு கபருக்கு வருமா? இது மஹ்ஷரில் உதவி செய்யுமா? அதிலே நல்ல விடயங்கள் செய்தால் வரும். சேர்த்து சேர்த்து என்ன கண்டோம் கண்ணியமானவர்களே? இவர்கள் சொல்லி பெருமை அளித்தது என்ன? 4000 குர்ஆன்களை முடித்திருக்கிறேன். கண்ணியமானவர்களை வீட்டிலே இவ்வளவு என்றால் மஸ்ஜிதிலே எவ்வளவு இருப்பார்? இதுதான் கண்ணியமான நம்முடைய சக்கராத்துடைய பேச்சாக அமைய வேண்டும், சிந்தனையாக அமைய வேண்டும். என ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களும் ஈமான் இபாதத் சீர்திருந்த வேண்டும், தொழுகை சீர்திருந்த வேண்டும். சாதாரண தொழிலுக்கு கண்ணியமானவர்களை இன்று தொழுகையை விடுகின்ற காலம். இமாம் ஜமாத்தோடு பேணிதலாக தொழுதவர்கள் கூட சில தொழில்களுடைய அமைப்பில் தொழுகையை கதா செய்கின்ற காலம். சில முஸ்லிம் யாரும் தவறாக எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது. முஸ்லிம் முதலாளிமார்கள் அண்மையில் ஒரு நகரத்திலே ஒரு கடையிலே தெரிந்த ஒரு நபரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தேன். முஸ்லிம் கடை, ஒரு ஹோட்டல், இவர் முஸ்லிம், இவர் தீனோடு தொடர்புள்ளவர், மார்க்கப்பட்டுள்ளவர். யார்? அந்த ஹோட்டலில் வேலை செய்கின்ற வெயிட்டர். அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு நான் தொழுகை விடயத்தை ஞாபகப்படுத்திய பொழுது, இங்கு ஹோட்டலிலே தங்குவதற்கு ரூம் இருக்கிறது, ரூமிலே உங்களுக்கு தொழுகை வசதி இருக்கிறதா? மஸ்ஜித் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது, மஸ்ஜிதுக்கு போவது சிறந்தது, நேரம் கூடுதலாக செல்லுமா? உங்களுக்கு எங்காவது தொழுது கொண்டு தொழுதுவதற்கு ஏற்பாடு இருக்கிறதா? கண்ணியமான அவ்வளவு பெரிய ஹோட்டலை கட்டியிருக்கிறார், மேலே சேவன்மார்களுக்கு ரூம் கட்டியிருக்கிறார். அந்த முஸ்லிம் முதலாளி அந்த ஊழியர்களுக்கு தொழுகைக்கென்று இடம் ஒதுக்கி இல்லை, தொழுவதற்கு வசதி இல்லை என்றார். ஜும்மாவுடைய நிலைமை, ஜும்மாவுடைய நிலைமை என்ன? ஜும்மாவுக்கும் அனுப்புவது கிடையாது. மாற்று மத சகோதரர் அதை சிக்குறாதானே, எந்த அனுப்புவான்? நமது முஸ்லிம் அனுப்பாத காலம். இப்படிப்பட்ட முஸ்லிம்களை வைத்துக் கொண்டுதான் கனிமன நாம் இன்றைய இஸ்லாத்தை முஸ்லீம்களை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு மலக்குமார் இறங்க வேண்டும், நமக்கு வானத்திலிருந்து மண்ணு செல்வா இறங்க வேண்டும், கேட்டவிட நல்லா எல்லாவற்றையும் தர வேண்டும். ஜும்மா தொழுகைக்கு ஊழியரை அனுப்பாத முஸ்லீம் முதலாளிமார்கள் இருக்கின்ற காலத்திலே, முன்கடவை மூடிவிட்டு உள்ளே இருந்து ஒளிந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே, ஜும்மாவுடைய நாளை மதிக்காத நமது சமூகம் இருக்கின்ற காலத்திலே, எப்படி கண்ணியமானவர்களே இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு கண்ணியத்தை எதிர்பார்க்க முடியும்? எனவே இபாதத்தை சீராக்குவோம், இதுதான் நமக்கு மறுமையிலே பயனளிக்கும். கொடுக்கல் வாங்கல், ஒரு முஸ்லிம் புத்திசாலியாக கொடுக்கல் வாங்கல் செய்வார், ஏமாற்ற மாட்டார், கலப்படம் செய்ய மாட்டார். கண்ணியமானவர்களே, பஜாரிலே சென்ற நபி, நபியர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள், விவசாயமும் செய்திருக்கிறார்கள், கண்ணியம் நபித்துவதற்கு முன்னால் ஆடுகளை மேய்த்திருக்கிறார்கள். கூலிக்கு தொழிலை ஊக்குவிக்கின்ற இஸ்லாம் நேர்மையை ஊக்குவிக்கிறது, கலப்படத்தை இஸ்லாம் தடுக்கிறது. மாவுமூடியிலே கையை போட்டார்கள், பஜாரிலே சென்றார்கள், மாவுமூடியிலே கையை போட்டார்கள். உள்ளே ஈரமான மாவு, வெளியே காய்ந்த மாவு, உள்நாட்டு உற்பத்திக்கு வெளிநாட்டு லேபிள் அடிப்பது போன்றது, லோக்கல் பொருளுக்கு இம்போர்ட் போன்ற லேபிள் அடிப்பது போன்றது. காலாவதியாகிய பொருளை, எக்ஸ்பயர் ஆகிய பொருளை, டேட் முடிந்த பொருளை, புதிய டேட் உள்ள பேக்கெட்டை அடிப்பது போன்ற வேலை. டேமேஜ் ஆன பொருளை ஒட்டி விளங்காமல் ஸ்டிக்கரை போட்டு, பாவித்ததை பாவிக்காது போன்று புதுப்பித்து புதிய விலையில் விற்பது போன்ற வேலை. கண்ணியமானவர்களே, கலப்படம் ஈரம் உள்ளே வெளியே காய்ந்தது, மக்கள் பார்வையில் காய்ந்தது. நல்ல பழங்களை மேலும் அழுகிய பழங்களை தட்டிலே உள்பகுதியும் வைத்துவிட்டு மூன்று நல்ல பழங்களையும் இரண்டு அழுகிய பழங்களையும் போட்டுக் கொடுப்பது போன்ற ஒரு வேலை. காட்சிப்படுத்துவது நல்ல பொருளை, உள்ளே வைத்திருப்பது லோக்கல் பொருளை அப்படி செய்வது போன்ற ஒரு கேவலமான வேலை. மக்களுக்கு காட்டுவது நல்லதை, பொட்டோவில் இருப்பது நல்ல தரமான உணவுகள், பொட்டோவில் இருக்கின்ற ரொட்டியை பார்த்தால் இந்த கடையில் தான் சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வரும். ஆனால் ரொட்டியை வாங்கினால் அந்த ரொட்டிக்கு அங்கால் பிறையை பார்க்கலாம். நம்முடைய நிலைமை ரொட்டியில் துவாரம், ஏற்கனவே ரொட்டி சிறியது, அது துவாரம் வேறு. இது போன்ற வேலை இவர் செய்திருந்தார். கலப்படம் உள்ளே கை பேர்தான், மீன் போட்ட கட்லட், இறைச்சி பட்டீஸ், கீமா சம்சா பேர். ஆனால் கண்ணியமானி, தப்பினால் வெங்காயத்தையும் கிழங்கையும் தவிர வேறொன்றும் பல்லுக்கும் நாக்குக்கும் படாத சோட்டி சிப்பதை போன்று வெளியிலே காய்ந்தது, வெளியிலே பேர் இறைச்சி இறைச்சி பட்டீஸ், உள்ளே இறைச்சி இல்லாத பட்டீஸ் போன்ற ஒரு வேலை. ஏன் எல்லா தலைப்புகளை உள்ளடக்குகிறேன், எல்லா தலைப்புகளையும் உள்ளடக்குகிறேன். மீட்டரை போட்டுவிட்டு அந்த மீட்டரிலே களவு செய்து ஒன்றரை கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் போன்று, அல்லது அந்த அந்த மீட்டரில் ஓடுகின்ற அந்த டெக்ஸியில் ஓடுகின்ற மீட்டர் தூரத்தை கூட்டி காட்டுவது போன்ற வேலை. இன்னும் சொல்லிக் கொண்டு போகலாம், நேரம் இடம் கொடுக்காது. நாம் புரிகின்ற எல்லா கலப்படங்களையும் இந்த மாவு மூட்டை சம்பவத்தோடு இணைத்து பார்க்கலாம். ஒன்றுதான் நபியுடைய கால சம்பவம், நமது கலப்படங்கள் எல்லாம் சேரும். என்ன இது? இரவு மழை, மழை பெய்தது, மூடை நனைந்தது, அதனால் ஈரம், ஈரத்துக்கு மேலால் காய்ந்தது. போட்டு வைத்திருக்கிறேன். சொன்னார்கள், நீ ஈரத்தை வேறு விலைக்கு விற்கலாம், பாவித்த பொருள் விற்பது போன்று, கொஞ்சம் கொஞ்சம் இலக்காக என்ன பழந்துபட்ட பொருளை விற்பது போன்று அதை உரிய விலைக்கு விற்கலாம், காய்ந்த மாவை வேறாக வைத்து விற்றிருக்கலாம். கலப்படம் லைசமின்னா மல்கஷனா, மல்கஷனா பலைசமின்னா பார்த்து சொன்னார். என்ன தெரியுமா, கலப்படம் செய்பவர் எங்களை சேர்ந்தவர் அல்ல. அடுத்த கண்ணியமானவர்களே, கொடுக்கல் வாங்கலில் மிக முக்கியமானதுதான் ஏமாற்றமும் வட்டியும். மிக எல்லோரும் இந்த சர்வசாதாரணமாக ஈடுபடு, மறுமையுடைய மறதி ஏற்பட்டால் தான் இப்படி செய்வோம். கண்ணியமானவர்களே, இறுதியாக நான் ஞாபகப்படுத்த வருவது இதுதான், எல்லோரும் அகப்பட்டு விட்டோம், எல்லோரும், யாரும் தவறாக இருக்கக்கூடாது. சுதந்திரமாக கண்ணியமான வார்த்தைகளில் சுதந்திரமாக கருத்து செல்கின்ற இடம், யாரும் தவறு அடைக்க கூடாது. எத்தனையோ ஹஜ் முடித்து விட்டோம், எத்தனையோ உம்ரா முடித்து விட்டோம், சமூகத்திலே பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறோம், சமூகத்திலே பெரிய பெரிய விஐபிகளாக விவிஐபிகளாக இருக்கிறோம், முக்கிய புள்ளிகளாக இருக்கிறோம், இன்னும் ஏமாற்றுகின்ற பண்பு நம்மிடம் இருந்து போகவில்லை. செக்கை அள்ளி கொடுக்கிறோம், சைன் வைக்கின்ற பொழுது அந்த செக்குக்கு நேரத்துக்கு டிபாசிட் பண்ணுகின்ற நோக்கம் கிடையாது. பத்து செக் இஷ்யூ பண்ணினால் அதில் ஏழு செக் ரிட்டர்ன் ஆகும் என்று சைன் வைப்பவருக்கு தெரியும். ஆனால் வைத்து வைத்து கிழித்து கிழித்து கொடுக்கிறார். டிபாசிட் பண்ண நாளை செக்குடைய டேட் என்று வருகின்ற கோலுக்கு அட்டம் பண்ணாமல் இருப்பார். கண்ணியமானவர்களே, இதுவும் ஏமாற்றத்தில் ஒரு பகுதி. ஏமாற்றி கண்ணியமானவர்களே நம்முடைய நன்மையை அளித்து மற்றவர்களுக்கு நன்மைகளை கொடுத்து நாம் மறு இடத்துக்கும் அவர்களை சுவர்க்கத்துக்கும் அனுப்புகின்ற பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏமாற்று. நமக்கு உதாரணம் கொடுக்கல் வாங்கல்லே கண்ணியமானவர்களே, பத்து செக் நமக்கு பம்ப் ஆகினால் அதில் ஆறு அல்லது ஏழு செக் எம் என்ற இனிஷியல் உள்ளவருடைய செக் அல்லவா கொடுக்கல் வாங்கலுடைய இடம். நம்முடைய 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 இடத்தை சேர்ந்தவருடைய செக் தானே 70%, அல்லது 100%. நமக்கு நம்மை ஏமாற்றியவன் நம்ம வந்தானே. இன்று பிரமல சகோதரர்களை நம்பி வியாபாரம் செய்யலாம், நம்மவனை நம்ப முடியாது என்று நாமே பேசுகின்ற காலம் என்றால் கண்ணியமான எங்கு போகிறது நம்முடைய வாழ்க்கை? முன்னால் இருந்த கண்ணிய முஸ்லிம்களுக்கு இல்லை என்று பேசுகிறோம், எழுதுகிறோம். எப்படி இழந்தோம்? ஈமானை இழந்தோம், கண்ணியத்தை இழந்தோம், விவாதத்தை புறந்தள்ளினோம், கண்ணியத்தை இழந்தோம், கொடுக்கல் வாங்கலிலே ஏமாற்று மாவீரர்களாக இருக்கிறோம், கண்ணியத்தை இழந்தோம், சதிமோசக்காரர்களாக இருக்கிறோம், கண்ணியத்தை இழந்தோம். முன்னால் நம்முடைய கால் தூசியை முஸ்லிம்களுடைய கால் தூசியை துடைத்து பணிவிடை செய்தவர்கள், ஊழியம் செய்தவர்கள் இன்று நமக்கு முன்னால் நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்றால் நம்முடைய நேர்மை கபருக்குள் குழிக்குள் போய்விட்டது. எனவே கண்ணியமானவர்களே, கொடுக்கல் வாங்கலை சீராக்குவோம். கொடுக்கல் வாங்க சர்வசாதாரணம். ஒரு நிகழ்வை சொல்லியதை நான் இந்த தலைப்பை முடித்து இறுதியாக ஒரு சில விடயங்களை சொல்லி முடிக்கப் போகிறேன். கண்ணியமான நபி அவர்களுக்கு ஒரு நாள் இரவு நேரம் பாருங்கள், நபியுடைய அந்த கொடுக்கல் வாங்கல் கோடிக்கணக்கு டீல் பண்ணவில்லை. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கிலே மற்றவர்களை தள்ளிவிட்டு, குளியில் தள்ளிவிட்டு ஆடம்பரமாக வாழ்கிறோம். வெளியூரில் வெளியூரிலே நல்ல ஜொலியாக வாழ்கிறோம். கண்ணியமான கபரை மறந்திருக்கிறோம். கபரிலே பாம்பையும் தேலையும் அந்த பூச்சி புழுக்களையும் மறந்துவிட்டோம். சிராத் பாலம் நரகத்துக்கு மேலே போடப்பட்டிருக்கிறது என்பதை மறந்துவிட்டோம். ஏடு நமக்கு முதுகுக்கு பின்னால் முகத்தை கூட அல்லாஹ் பார்க்க விரும்பாமல், முதுகுக்கு பின்னால் உடைய முகத்தை கூட நாம் பார்க்க விரும்பவில்லை என்ற வெறுப்போடு ஏடு தரப்படுவதை மறந்துவிட்டோம். நபி அவர்கள் ஒரு நாள் இரவு படுக்கையில் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருக்கிறார்கள், தூக்கம் வரவில்லை. மனைவி கேட்டார்கள், ஏதாவது வருத்தமா, ஏதாவது நோயா, ஏதாவது உடம்புக்கு சரியில்லையா? சொன்ன வார்த்தை என்ன? கண்ணியமானவர்களே பாருங்கள், மக்களுக்கு பங்குட வேண்டிய, மக்களுக்கு பங்கு வைக்க வேண்டிய பொது சொத்திலே ஒரு திருகம், ஒரு திருகம் வீட்டில் இருக்கிறது. பங்கு வைப்பதற்கு ஆள் கிடைக்கவில்லை, அல்லது பங்கு வைக்கப்பட வேண்டியவர் வரவில்லை. சுருட்டிக் கொள்வதற்கல்ல, பொது சொத்தை சுருட்டி தன்னுடைய வாழ்க்கையை டெவலப் பண்ணுவதற்கல்ல, கொடுக்க இருக்கிறேன், அது இருக்கின்ற நிலைமை எனக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு திருகம், இன்று திருகத்துடைய விலை 30-25. அந்த காலத்து வெள்ளிக்காசு என்ன நிறுத்தி பாருங்கள், ஒரு 2-5 ரூபாயுடைய வெள்ளி எவ்வளவு பாரம், எவ்வளவு விலை என்று. ஒரு திருகத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை வீட்டில் வைத்துக் கொண்டு என்னால் உறங்க முடியவில்லை என்று சொன்ன நபி லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே பிறருக்கு ஏமாற்றி விட்டு குரட்டை விட்டு தூங்குகின்ற நாம் எப்படி நபியோடு சொர்க்கம் போகலாம்? அடுத்ததாக வட்டி. ஞாபகப்படுத்திக் கொண்டிருப்பது எம்முடைய கடமை, செயல்படுவது உரியவர்களுடைய கடமை. கொடுக்கல் வாங்கலில் பல பகுதி இருக்கிறது. நான் பேசிய தலைப்பு கண்ணியமானவர்களே, தாமதித்து வந்த நமது மரியாதைக்குரிய சகோதரர்களுக்கு தலைப்பு விளங்க வேண்டும். மறுமைதான் நம்முடைய நோக்கம். மறுமை இலக்காக கொண்டு நம்முடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அலந்து நிறுத்தி யோசித்து செய்ய வேண்டும் என்பதைத்தான் பேசிக் கொண்டு வருகிறேன். கொடுக்கல் வாங்கலில் வட்டி. இன்று மாஷா அல்லாஹ் உம்மாவையும் பாப்பாவையும் அஜிக்கு அனுப்பிடுத்து விட்டோம். உம்ராவுக்கு அனுப்புகிறோம். உம்மாவுக்கு நல்ல அழகான வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம். பெருநாள் வந்தால் உம்மாவுக்கு அழகான சாரி வாங்கி கொடுக்கிறோம், பாப்பாவுக்கு சாரம் வாங்கி கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வட்டியோடு சம்பந்தப்பட்டால் அந்த தாயோடே தகாத உறவு கொள்கின்ற சமமான பாவம் என்று விளங்காமல் வட்டி பணத்திலேயே அஜிக்கும் உம்ராவுக்கும் அனுப்புகிறோம். தாயோடு தகாத உறவு கேவலமான பாவம், மிக மிக கேவலமான ஒரு பாவம் குரானில் இருக்கிறது என்றால் வட்டி. யார் என்ன நினைத்தாலும் அல்லாஹ்வே காரசாரமாக சொல்கின்ற பொழுது நாம் பூச தேவையில்லை, என்னோடு ஃபைட் பண்ணுவதற்கு ரெடியா என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற ஒரு பாவம் வட்டி என்னோடு மோத தயாராக மிஞ்சுவோமா நாம்? அதுதான் எக்ஸ்ரடிலே போகிறோம், அதுதான் வெள்ளத்திலே போகிறது, அதுதான் பிளாஸ்டிக் கண்ணை காட்டி திருடன் களவு எடுக்கிறான், அல்லது 50 ரூபாயுடைய கத்தியை காட்டி எடுக்கிறான், அல்லது கூட இருந்த பார்ட்னரை சுருட்டி செல்கிறான், அல்லது கேஷியரில் வைத்தவன் சுருட்டி விட்டான். வட்டி அழியும், எப்படியோ அழியும். 10 மில்லியன் வரும், 20 மில்லியன் செலவாகும். கண்ணியமானவர்களே, வட்டியிலிருந்து கலருவோம். எப்படி எந்த முறையில் கலர வேண்டுமோ கலருவோம். அந்த முசீபத்து தான் நம்ம இன்று அடித்துக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஈமான், இபாதத், கொடுக்கல் வாங்கல், அகலாக், அதே போன்று சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் அளந்து நான் மௌத்துக்கு பின்னால் வாழ வேண்டியவன், கபரிலே நிம்மதியாக, மஹ்ஷரிலே நிம்மதியாக, கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம் போக வேண்டிய வாழ்க்கையை நான் தயாரிக்க வேண்டும் என்ற உணர்வோடு சொல்லப்படுகின்ற புத்திமதிகளிலே யார் யாருக்கு எது தேவையோ அதை எடுத்து நடப்பேன் என்ற உணர்வோடு ஜும்மாவுடைய தினத்தில் கண்ணியமானவர்களே, யாரும் தவறாக இருக்க கூடாது, சொல்வது நம்முடைய கடமை. ஜும்மாவுடைய தினத்துடைய ஜும்மாவுடைய அதானை மஸ்ஜிதில் இருந்து கேட்பதற்கு முயற்சி செய்வோம். அப்பொழுதுதான் நாம் உண்மையான முஸ்லிம் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளலாம். ஜும்மாவுடைய தினத்தை மதிக்காத அந்த அற்பமாக கருதியவர்கள், புனித நாட்களை அற்பமாக கருதியவர்கள் பயங்கரமாக தண்டிக்கப்பட்டார்கள். சனிக்கிழமை கொடுக்கப்பட்டிருந்தது யூதர்களுக்கு. நான் யாரையும் குத்திக்காட்டு நோக்கம் அல்ல. இந்த மேடையில் என்னுடைய முதலாவது பிரசங்கம் என்றாலும் நான் சொல்வதனுடைய கடமை, ஜும்மாவுடைய தினத்தை சில நபர்கள் தான் மதிப்பது கிடையாது. சனிக்கிழமை மதிக்கப்பட வேண்டிய நாள். யூதர்களுக்கு மீன் பிடிக்க கூடாது, தொழில் அவர்களுடைய மீன்பிடி தொழில் அவர்கள் செய்யக்கூடாது. ஆனால் பிக்ஸை பயன்படுத்தினார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் மூளையை பயன்படுத்தினார்கள், இன்டெலிஜென்ட்டாக செயல்பட்டார்கள், உலகத்துடைய மடமை புத்திசாலி நினைத்துக் கொண்டு செய்தார்கள். அந்த மீனுக்கு என்ன வடிகான் கட்டினார்கள், அந்த மீன் எல்லாம் வரும். சனிக்கிழமை மீன் அதிகமாகவும் வந்தது. நல்ல சீசன், சீசன் என்றால் சிலவர்களுக்கு இஸ்லாமே இல்லாத காலம், சீசனிலே தொழுகையும் வாடையும் கிடையாதா, நல்ல மீன் வார நாள். அடுத்த நாள் போய் எடுத்தார்கள், சனிக்கிழமைக்குரிய மீனை ஞாயிற்றுக்கிழமை எடுத்தார்கள். அந்த நாள் அவர்கள் தேவாலயத்துக்கு கொடுக்க வேண்டிய நாள், அல்லாவை வணங்குவதற்கு கொடுக்க வேண்டிய நாள், அதை கொடுக்காமல் அவர்கள் அப்படி செய்த அந்த காரணமும் தான் ஒரு காரணம். அவர்களிலே ஒரு சாரார் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்பட்டார்கள். நமக்கு உருமாற்றம் இல்லாவிட்டாலும் மனித பண்புகள் இல்லாமல் ஆகும், கல் நெஞ்சம் உருவாகும், ஈமான் இஸ்லாம் ஏறாது, பயான்கள் எல்லாம் எனர்ஜிக்காக இருக்கும், கசப்பாக இருக்கும், உண்மையை சொன்னால் உரைக்கும். எனவே கண்ணியமானவர்களே, ஜும்மாவுடைய தினத்துடைய அதானை மஸ்ஜிதிலிருந்து நான் கேட்பேன், பூர்த்தியான ஒரு முஸ்லீமாக நான் மாறுவேன் என்ற வைராக்கியத்துடன் நாம் பிரிந்து செல்வோம். எல்லா வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் மறுமையை இலக்காக கொண்டு உண்மையான புத்திசாலிகளாக நம்மை மாற்றுவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உற்றாருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அன்னுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, யாரை நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்துவாயாக, பரிசுத்த தன்மை ஏற்படுத்துவாயாக, நமது ஈமானை சீராக்குவாயாக, நமது இபாதத்துகளை சீராக்குவாயாக, உடைய உண்மையான அடியார்களாக்குவாயாக, கொடுக்கல் வாங்கல்களை சுத்தப்படுத்துவாயாக, நேர்மையானவர்களாக்குவாயாக, நல்ல குடும்ப வாழ்க்கையை சீராக்குவாயாக, சமூக வாழ்க்கையை சீராக்குவாயாக, நமது நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுக்கு மத்திய ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக, முஸ்லீம்களுக்கு மத்திய அந்நியத்தை ஏற்படுத்துவாயாக, சுபீட்சமான வாழ்க்கையை கொடுப்பாயாக, யாரை எதிரியுடைய சதிகளை முறியடிப்பாயாக, எதிரியுடைய சூழ்ச்சிகளை முறியடிப்பாயாக, அவர்களுக்கும் நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக, ஹிதாயத்தில்லை என்றிருந்தால் அவருடைய சூழ்ச்சி அவர்களுக்கு பாதகமாக்குவாயாக, அவருடைய சதித்திட்டங்களை அவர்களுக்கு பாதகமாக்குவாயாக, அனைத்தை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வாஃர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.